ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتبلون في أموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب من قبلكم ومن الذين أشركوا أذى كثيرا وإن تصبروا وتتقوا فإن ذلك من عزم الأمور. وقال النبي عليه الصلاة والسلام الدعاء سلاح المؤمن. وقال صلى الله عليه وسلم أيضا يد الله مع الجماعة. صدق رسول الله صلى الله عليه وسلم. ألوت أرولالنم நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதர்ஷிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருண்மினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மூன்று வகையான வாழ்க்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். முதலாவது உலக வாழ்க்கை, அதைவிட கொஞ்சம் பெரியது கபருடைய வாழ்க்கை, அதற்கு பின்னால் உள்ள மூன்றாவது ஆகிராவுடைய மறுமையுடைய வாழ்க்கை. உலகத்துடைய வாழ்க்கை தற்காலிகமானது, முடிந்து போகக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அஅமாரு உம்மதி மா பைன சித்தீன வ சபஈன், என்னுடைய உம்மத்தவர்களுடைய வாழ்நாள், அநேகமானவர்களுடைய வாழ்நாள் அறுபதற்கும் எழுபதற்கும் இடைப்பட்டது. அதற்கு பின்னால கபருடைய வாழ்க்கை, அதைவிட கொஞ்சம் பெரிய வாழ்க்கை. மூன்றாவதும் இறுதியுமான வாழ்க்கை ஆகிறவுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு முடிவே முற்றுப்புள்ளியே இல்லை. சுவர்க்கவாதிகளாக இருக்கலாம், நரகவாதிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அது நிரந்தரமான முடிவே இல்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் சுவர்க்கவாதிகளுக்கென்றால் நிரந்தரமான இன்பம், துன்பத்துடைய அடையாளங்களை கூட அவர்கள் அங்கே காண முடியாது. அதற்கு மாற்றமாக நரகவாதிகளாக இருந்தால் நிரந்தரமான இன்பம், நிரந்தரமான துன்பம், எந்த வகையான இன்பத்தின் அடையாளங்களையும் அவர்கள் காண முடியாது. அதற்கு நேர் மாற்றமான வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் இன்பமாகவும் துன்பமாகவும், சந்தோஷமானதாகவும் கவலையானதாகவும், வாழ்க்கையிலே மகிழ்ச்சியானதாகவும் பிரச்சனையானதாகவும் இரண்டர கலந்து தான் வைத்திருக்கின்றான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில துன்பமே வரக்கூடாது, கவலையே வரக்கூடாது, பிரச்சனையே ஏற்படக்கூடாது, நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால் சொர்க்கத்துடைய வாழ்க்கைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை இரண்டையும் கலந்து தான் வைத்திருக்கின்றான். நேற்று இன்பம் என்றால் இன்றைய தினம் துன்பம், நேற்று சந்தோஷம் என்றால் இன்றைய தினம் கவலை. வாலிபத்திலே அவர் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தார் என்றால் இப்பொழுது வறுமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த இரண்டையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மாறி மாறி அனுப்பி வைத்துக் கொண்டே இருப்பான். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வகையான சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த சோதனைகள் நாட்டுக்கு நாறு, நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊரு, அது காலத்திற்கு காலம் வித்தியாசப்படலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு வகையான சோதனை என்றால், நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால வேறொரு வகையான சோதனை, முதலாவது நூற்றாண்டுடைய இறுதியில் இன்னும் ஒரு வகையான சோதனை. அன்று முதல் இன்று வரைக்கும் ஒவ்வொரு நூற்றாண்டை நாம் எடுத்து பார்க்கலாம், ஒவ்வொரு வகையில இஸ்லாமியர்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குர்ஆனில் அல்லாஹ் இதை மிக தெளிவாக சொல்லிவிட்டான், நாம் ஷர்ரை கொண்டும் உங்களை சோதிப்போம், ஹைரை கொண்டும் உங்களை சோதிப்போம், நலவுகளை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான், கெடுதிகளை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். ஆனால் மனிதர்களுடைய ஒரு பலகீனம் என்னவென்றால், நலவு வரும்பொழுது அவர்கள் அனைத்தையும் மறந்து விடுவார்கள், கெடுதி வரும்போது மட்டும் ஏன் எங்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை, ஏன் எங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம், எங்களுக்குத்தான் சோதனை தருவதற்கு நாமா கிடைத்தோமா என்றெல்லாம் அங்கலாய்ப்பதை அடிக்கடி நாம் கேட்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆனால் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள நெருக்கத்தை அதிகமாக்க அல்லாஹ் ஒவ்வொரு வகையான சோதனைகளை கொடுப்பான். அதிலிருந்த நபிமார்களும் விதிவிலக்கு அல்ல, ரசூல்மார்களும் விதிவிலக்கு அல்ல. நபியவர்களுக்கே எந்த அளவுக்கு சோதனை, நபியவர்களே சொல்வார்கள், லகத் ஊதீது ஃபில்லா வமா யுஉதா அஹதுன் வலகத் உஹித்து ஃபில்லா வமா யுகாஃபு அஹதுன், நான் நோவினை செய்யப்பட்ட மாதிரி உலகத்தில் வேறு யாரும் நோவினை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள், நான் பயமுறுத்தப்பட்ட மாதிரி வேறு யாரும் பயமுறுத்தப்பட்ட மாட்டீர்கள். அந்த அளவுக்கு நபியவர்களுக்கு சோதனைகளும் பயமுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டது. முழு உலகளாவிய இஸ்லாமிய உம்மாவை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உங்களுடைய பொருள்களிலேயும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய உயிர்களிலேயும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் மூலமாகவும் இணை வைக்கக்கூடியவர்களின் மூலமாகவும் அதன் கசீரன் எத்தனையோ வகையான நோவினைகளை நீங்கள் செவிமடிப்பீர்கள். இஸ்லாமிய முறைப்படி வாழ்கின்றீர்கள், இஸ்லாத்தை இவர் பின்பற்றுகின்றார், ஷரியாவை பின்பற்றுகின்றார், நபியுடைய சுன்னாவை பின்பற்றுகின்றார் என்பதற்காக வேண்டி உங்களால் சகித்துக் கொள்ள முடியாத எத்தனையோ வார்த்தைகளை நீங்கள் செவிமடுப்பீர்கள். சமீப காலத்தில் நாங்கள் பார்க்கலாம், எங்களுக்கு எதிராக ஒரு சிலர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகம் அல்ல, வேண்டுமென்றால் ஒரு வீதம் அல்லது இரண்டு வீதமாக இருக்கலாம், அவர்கள் எங்களுக்கு எதிராக சில விதமான பேச்சுக்களை பேசுவார்கள். நம்முடைய இஸ்லாமிய சின்னங்களுக்கு எதிராக, நம்முடைய தாடிகளுக்கு எதிராக, நம்முடைய தொப்பிகளுக்கு எதிராக, நம்முடைய பெண்கள் போடக்கூடிய அந்த ஃபேஸ் கவர் அபாய ஹிஜாபுக்கு எதிராக பலவிதமான வார்த்தைகளை சொல்லுவார்கள், அதை நீங்கள் கேட்பீர்கள் என்று அல்லாஹ்வே அன்றே கூறிவிட்டான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நேரங்களில் நாம் எந்த முறையிலே நடக்க வேண்டும், நாம் எந்த முறையிலே நம்முடைய இருப்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது தான் மிக முக்கியமான ஒரு விடயம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான் கரே சகோதரர்களே, சமீப காலத்தில் நம்முடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வகையான பிரச்சனை என்று சொல்லலாம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆங்காங்கே சில குற்றச்சாட்டுகள், ஆங்காங்கே சில அசம்பாவிதங்கள் இடையிடையே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் முதலாவது அடிக்கடி சொல்லப்படக்கூடிய விடயம்தான், நாம் அத்துணை பேர்களும் ஒன்றுபட வேண்டும். நமக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இயக்கம் ரீதியாக இருக்கலாம், அமைப்புகள் ரீதியாக இருக்கலாம், ஜமாத்துகள் என்ற அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் நாம் அத்துணை பேர்களும் ஒரே சப்பிலே நிற்க வேண்டும். நபியவர்கள் இந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்வதற்கு முன்னால ஆரம்பத்தில் நபியவர்கள் செய்த மிகப்பெரிய வேலை என்ன? நபியவர்கள் அனுப்பப்பட்ட அந்த நேரம் குளம் ரீதியாக, இனம் ரீதியாக, நிறம் ரீதியாக, பிரதேசம் ரீதியாக அவர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் செய்த முதலாவது வேலை என்ன? அரபிக்கு அஜமியை விட எந்த சிறப்பும் இல்லை, வெள்ளையனுக்கு கருப்பனை விட எந்தவித சிறப்பும் இல்லை, இல்லா பி தக்வா, தக்வாவின் மூலமாகத்தான் சிறப்பு. உங்களில் ரொம்பவும் கண்ணியமானவர், உங்களில் ரொம்பவும் சிறப்புக்குரியவர் யாரு? யாரு அல்லாஹுவை மிக அதிகமாக பயப்படுவாரோ அவர் தான் கண்ணியத்திற்குரியவர், அவர் தான் சிறப்புக்குரியவரே தவிர வெள்ளையர் அல்ல, அரபிகள் அல்ல, வசதி படைத்தவர்கள் அல்ல, குரேஷியர்கள் அல்ல என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சஹாபாக்களுக்கு முன் சொன்னதோடு மட்டுமல்ல, அவர்கள் அத்துணை பேர்களையும் ஒன்றுபடுத்தணும் என்பதற்காக ரோமா புரியிருந்து வந்த ஹதர சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சில நேரங்களில் முற்படுத்தினாங்க. சில வேளையில் நபியவர்கள் இல்லாத நேரத்தில் நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால சஹாபாக்கள் கலபாய ராஷிதின் வெளியில் சென்றிருந்த நேரத்தில் மஸ்ஜிது நபவியுடைய இமாமாக இந்த சுஹைப் ரூமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாரிஸ் நாடு ஈரானிலிருந்து வந்தவர் தான் ஹதரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு. இவர் வந்தான் வருத்தான், இவர் வேறு நாட்டவர் என்ற அந்த சிந்தனை வந்துவிடக் கூடாது. அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், சல்மானும் மின் ஆமின் அகலில் பைத், சல்மான் எங்களில் நின்றும் உள்ளவர், என்னுடைய அகலு பைத்தை சேர்ந்தவர். அந்த அளவுக்கு ஹதர சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அகலு பைத் என்று கூறக்கூடிய அளவுல ஹதர சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் நெருக்கி வைத்தார்கள். சல்மான் பாரிஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈரானிலிருந்து பாரிஸ் நாட்டிலிருந்து வந்தவர்கள். ஹதரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு எத்தியோப்பியாவிலிருந்து வந்தவர், கருப்பு நிறம், ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவர், எத்தியோப்பியாவுடைய நாட்டை சேர்ந்தவர். அவரையும் நபி அவர்கள் நெருக்கி வைத்தார்கள். பாங்கு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால மிக முக்கியமான வணக்கமாக இந்த பாங்குடைய பொறுப்பை ஹதரத் பிலாலுக்கு நபி அவர்கள் கொடுத்தார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரதேசம் ரீதியாக, நிறம் ரீதியாக, அதாவது பாஷை ரீதியாக, பிரதேசம் ரீதியாக எந்த விதமான வேற்றுமையும் வரக்கூடாது என்பதற்காக சஹாபாக்கள் அத்துணை பேர்களையும் ஒரே கண்ணால் தான் பார்த்தார்கள், ஒரே மாதிரி தான் அவர்களுடன் நடந்து கொண்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்கரே சகோதரர்களே, அதனுடைய பிரதிபலன் எந்த அளவுக்கு கண்டா, அந்த சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமாக இஸ்லாம் என்று வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அத்துணை பேர்களும் ஒரே சஃபிலே நின்று இஸ்லாத்திற்கு எதிராக வரக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை, இஸ்லாத்திற்கு எதிராக வரக்கூடிய ஆபத்துகளை அவர்கள் தோள் கொடுத்து அவர்கள் தடுத்திருந்ததை நாம் சரித்திரம் ரீதியாக பார்க்கலாம். ஹதரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தது. அதனுடைய பிரதிபலன் அந்த சிஃபீன் என்று சொல்லக்கூடிய யுத்தம் வரைக்கும் சென்று விடுகின்றது. அதன் மூலமாக நூற்றுக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு அரசர் அவர் மதீனாவை தாக்குவதற்கு அவர் ஆயத்தமாகின்றார். அந்த நேரத்தில் தான் ஹதரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அந்த கிறிஸ்தவ அரசருக்கு ஒரு லெட்டர் எழுதுகின்றார். அடப்பாவியே, எனக்கும் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு, எங்களுக்கு மத்தியில் உள்ள இந்த சின்ன கருத்து வேறுபாட்டை நீ காரணமாக வைத்து மதீனாவை தாக்க நீ வந்துவிட்டால் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையில் முதல் சஃபில் இருந்து நான் தான் உன்னை தாக்குவேன் என்று ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு லெட்டரை எழுதுகின்றார்கள். அதன் பிரகாரமே அதை பார்த்தே பயந்து அவன் மதீனாவை தாக்கக்கூடிய தன்னுடைய திட்டத்தை கைவிட்டு வருகின்றான். மீரான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இதெல்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் முன்மாதிரியாக அவர்கள் நடந்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் தற்காலத்திலும் நாம் பார்க்கலாம். சில சில்லறை பிரச்சனைகளில் நாம் பிரிந்திருக்கலாம், நமக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நமக்கு மத்தியிலே முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் முரண்பாட்டிலே உடன்பாடு இருக்கின்றது, வேற்றுமையிலே ஒற்றுமை இருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு வகையில் சொல்ல போனால் நாம் எல்லாம் ஒன்று சேருவதற்கு அல்லாஹ் இதை ஒரு தந்திரமாக அல்லது ஷாட்டாக ஆகியிருக்கலாம் என்று கூட சொல்லலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த நேரத்தில் நாம் அத்துணை பேர்களும் ஒன்று சேர வேண்டும். இந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் முஸ்லிம் இஸ்லாத்திற்கு ஏதாவது எதிராக வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் அத்துணை பேர்களும் முதலாவது ஒரே கருத்திலே இருக்கணும். ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனை, இந்த அளவுக்கு எங்களை பற்றி உண்டான சில புள்ளி விவரங்கள் அந்த எங்களுக்கு எதிராக யார் யாரு சில பிரச்சாரங்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த புள்ளி விவரங்கள் எவ்வாறு கிடைத்தது, எங்களுடைய ஹலாலுக்கு எவ்வளவு வருமானம் வருது, எங்களோட நாட்டில் எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்குது, எங்களோட நாட்டில் எத்தனை மதரசாக்கள் இருக்குது, எங்களோட நாட்டில் மதரசாக்களில் ஓதக்கூடிய மாணவர்கள் என்னென்ன, எங்கட நாட்டுக்கு எத்தனை லட்சம் அல்லது எத்தனை கோடி பணங்கள் வந்து அதனால் பள்ளிகள் கட்டப்பட்டு விட்டது, இந்த செய்தி எவ்வாறு போனது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களே உள்ள ஒரு சில கலிமா சொன்ன நம்முடைய சில இஸ்லாமிய சகோதரர்களுடைய இன்ஃபர்மேஷன், அவர்கள் கொடுத்த மெசேஜ், அவர்கள் கொடுத்த செய்தி. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதை வைத்துத்தான் அவர்கள் இந்த அளவுக்கு இன்று எத்தனையோ விதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால யாராவது அவ்வாறு கொடுத்து விட்டார்கள், அது எங்களுக்கு பொறுப்பாகிவிட்டது என்றாலும் அவரையும் நாங்கள் மன்னித்து விட வேண்டும். ஆனால் நாங்கள் அத்துணை பேர்களும் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டு கையேந்தினால்தான் துவா கபூலாகும். பிரிந்து துவா செய்தோம் என்றால் அந்த துவாவில் உயிரோட்டம் இல்லை, அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், யதுல்லாஹி மஅல் ஜமாஆ, அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது, அது ஜமாஅத்துடன், அது கூட்டாக இருப்பதுடன், இணைந்திருப்பதுடன் தான் அல்லாஹ்வுடைய உதவி. நபி அவர்கள் எவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹும்மன்சுர் உம்மத முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மதுடைய உம்மத்திற்கு உதவி செய் என்று நபி அவர்கள் உம்மத்தை வைத்து தான் துவா கேட்டார்கள். குரைஷர்களுக்கு உதவி செய்யின்றல்ல, அல்லது அரபிகளுக்கு உதவி செய்ய என்று கேட்கல, செல்வந்தர்களுக்கு உதவி செய்ய என்று கேட்கல. நபியுடைய துஆ, அல்லாஹும் மன்சூர் உம்மத முஹம்மத், முஹம்மதுடைய உம்மத்திற்கு உதவி செய்வாயாக. இப்பொழுது பதிலும் வானத்திலிருந்து வருகின்றது, அபிஷரியா உம்மத முஹம்மத், அபிஷரியா உம்மத முஹம்மத், முஹம்மதுடைய உம்மத்தினர்களே, இதோ நீங்க நன்மாராயம் பெறுங்க, இதோ நீங்க சோப்பனம் பெறுங்க, உங்களுக்கு உதவி வந்து விட்டது. துஆ கேட்டார்கள் உம்மத்திற்காக, பதில் வந்தது உம்மத்திற்காக. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் ஆக மிக முக்கியமான ஒன்று, நாம் அத்துணை பேர்களும் ஒன்றுபட வேண்டும். ஏதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்து விட்டது, அவங்களுக்கு அது நடக்கத்தான் ஓனும், எங்களால செய்யலா அதனால் அவர்களால நடந்து விட்டது என்ற இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசுவதில்லை. மாற்றமாக யாருக்கு எது நடந்தாலும் சரி, அது நம்முடைய உடலுடைய ஒரு பாகத்திற்கு நடந்த மாதிரி, உடலுடைய ஒரு உடுப்புக்கு நடந்த மாதிரி நாம் அத்துணை பேர்களும் ஒன்று சேர்ந்து நின்றோம் என்றால், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹோடு உதவி வரும். அல்லாஹோடு உதவி வந்துவிட்டது என்றால் அதை யாராலும் எவராலும் தடுக்க முடியாது. முதலாவது நாம் அத்துணை பேர்களும் ஒன்றுபடணும். இரண்டாவது மிக முக்கியமான ஒன்று தான், நாங்கள் எல்லாரும் அடிக்கடி பேசுறோம் பிரச்சனை 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 என்று, ஆனால் பிரச்சனைக்குரிய தீர்வு என்ன,
பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன? அதை யோசிப்பது ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்றது? மாற்று மதத்தவர்கள், அல்லாஹுவை நம்பாதவர்கள் வேண்டியதை சொல்லலாம். ஆனால் நம்முடைய நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? உலகத்தில் பாவங்கள் நிகழ்க்கும் பொழுது பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின்நாஸ். கடலிலேயாக இருக்கலாம், தரையாக இருக்கலாம், மனிதர்கள் செய்யக்கூடிய அவர்களுடைய கெட்ட செயல்களின் மூலமாகத்தான் ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் குழப்பங்களும் சோதனைகளும் மேலான பெரியார்களே, சகோதரர்களே. அதனால முதலாவது நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன், நாம் ஈடுபட்டிருக்கக்கூடிய அல்லது அன்றாடம் நடக்கக்கூடிய எல்லா வகையான பாவங்களுக்கு முதல்ல நாங்க முற்று புள்ளி வைக்கணும். அடுத்தவர்கள் செய்யற பாவத்தை பேசறதில்ல, முதல்ல நான் என்ன பார்க்கணும், என்னிடத்துல என்ன தவறு இருக்குது, என்னுடைய மனைவி இடத்துல என்ன தவறு இருக்குது, என்னுடைய வயது வந்த மகள், என்னுடைய வயது வந்த மகன், அவனுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு, அவனுடைய நண்பர்கள் யார் யாரு, அவனுடைய கூட்டாளிமார்கள் யார் யாரு, அவர்கள் போற இடங்களில் என்னென்ன தவறுகள் நடக்குகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆனா இன்றைக்கு மக்கள் நினைக்கிற பாவம் என்ன? மதுபானம், அது பயங்கரமான பாவம். விபச்சாரம், அது பயங்கரமான பாவம். ஆனால் அந்த விபச்சாரத்தை தூண்டக்கூடிய எத்தனை வகையான பாவம், எங்களோட கண்களால் பார்க்கக்கூடிய எத்தனையோ ஹராமான காட்சிகள், எங்களோட காதால கேட்கக்கூடிய எத்தனையோ ஹராமானவைகள். ஏன் இசை எடுத்துக்கொள்ளுங்க, பாட்டு எடுத்துக்கொள்ளுங்க, அது என்ன பாவம் இல்லையா? அது ஹராம் இல்லையா? அது தவறு இல்லையா? இரவெல்லாம் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு கணவனும் மனைவியும் உம்மாவும் பாப்பாவும் பிள்ளைகளும் சேர்ந்து கெட்ட தவறான மோசமான காட்சிகளை பார்ப்பது பாவம் இல்லையா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, விபச்சாரத்தை மட்டும் பாவம் என்று நினைக்கிறோம், மதுபானம் அருந்துவதை பாவம் என்று நினைக்கின்றோம். ஆனால் நம்முடைய கண்களால் செய்யக்கூடிய பாவம், காதால் கேட்கக்கூடிய பாவம். ஏன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல எத்துணை வகையான தவறுகள், அங்கே பொய்களை கூறுகின்றோம், ஏமாற்றுகின்றோம், மோசடி செய்கின்றோம், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில்லை. வேற யாராவது வந்துவிட்டால், உதாரணத்திற்கு ஒரு வெளிநாட்டுக்காரர் வாராரு, அவருக்கு ஒரு வீல, உள்நாட்டுக்காரனுக்கு இன்னும் ஒரு வீல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் சுத்தமாக இருக்கணும், அது நேர்மையாக இருக்கணும், அது உண்மையாக இருக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரித்தான் நம்முடைய விசேஷ வைபவங்கள் எடுத்துக்கொண்டோம். எத்தனை வகையான ஆடம்பரங்கள் நடக்குது! இஸ்ராப் ஹராம் இல்லையா? வீந்திரியம் ஹராம் இல்லையா? சில வசதி படைத்தவர்களுடைய திருமணங்களை நாங்கள் பார்க்கலாம். அந்த திருமணத்திற்கு உடை வாங்க வெளிநாடு போவாங்க. எங்க? நாங்க சிங்கப்பூர் போனோம், நாங்க துபாய் போனோம், அல்லது சமீப காலத்தில் பேங்காக் போறோம். ஏன் கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு உடுப்பு வாங்க? அந்த கல்யாணம் நடக்கவே இல்லை, அதுக்கு முன்னால லட்சக்கணக்கில் சமீப காலங்களில் வந்து இருக்குது. சிலர்கள்ட்ட வசதியே இல்லை. ஆனா அங்க சொல்றது, நாங்களும் எப்படி சும்மா போற, இன்றைக்கு மரபை கொண்டு போறாண்டு எத்தனை லட்சம் அங்கே செலவழிக்கப்படுகின்றது. திருமணம் நடக்கவே இல்லை, நிச்சயார்த்தம் என்று சொல்லி, என்கேஜ்மெண்ட் என்று சொல்லி, ஃபாத்திஹா ஓதுறது என்று சொல்லி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது பாவம் இல்லையா? இது ஹராம் இல்லையா? இது இஸ்ராப் இல்லையா? இது வீண்விரயம் இல்லையா? சில இடங்களில் நாங்கள் பார்க்கலாம், திருமணம் நடக்குகின்றது, எல்லாரும் ஒரே மாதிரி உடுப்பு உடுக்கணும், அந்த ஃபெமிலியில் உள்ள ஒத்த வயசில் உள்ள ஒரு 20 ஆம்பளை புள்ள இருக்கிறாண்டா, அவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கோட் தைக்கிறாங்க. ஒரே ஏஜ்ல சில பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்கண்டா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிட் வாங்குறாங்க. அந்த ஒவ்வொரு கோட் என்ன வேலை? அந்த ஒவ்வொரு கிட் என்ன வேலை? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதெல்லாம் ஹராத்தில் உள்ளது தான், இதெல்லாம் பாவத்தில் உள்ளது தான், இது வீண்பிரயம், இது இஸ்ராப். அல்லாஹ் ஒருபோதும் இஸ்ராபை, வீண்பிரயத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாம் எல்லோரும், நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன், முதல்ல நாங்க எல்லா வகையான பாவம், வெளிரங்கமான பாவம், மறைமுகமான பாவம், ரகசியமான பாவம், வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பாவம், வெளிநாடுகளுக்கு நாங்க போய் வியாபார நிமித்தம் போய் அங்கே செய்யக்கூடிய சில தவறான பாவம், இந்த அத்துணை பாவங்களுக்கு முட்டுப்புள்ளி வைத்து முதல்ல நாங்க சுத்தமாயிருந்தாதான் எங்கட கைய தூக்கி எங்களுக்கு ஒரு துணிச்சல் உண்டு வரும், எங்கட துவாவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஆனா இன்றைக்கு துவா கேட்கறதுல 90% நம்பிக்கை இல்ல. ஏன்? அவருக்கு அவரை பத்தி தெரியும், அவருக்கு தெரியும் நான் சுத்தம் இல்ல, நான் நிரபராதி இல்ல, நான் குற்றவாளி. ஆனால் மக்களுக்கு முன்னால நான் நல்லவர் போன்று காட்சி அளித்தாலும் என்னுடைய ரப்பு எனக்கு தெரியும். அதனால எங்களுக்கே நம்பிக்கை இல்ல. எங்களை துவா எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும்? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எல்லா வகையான பாவங்களை விட்டு விட்டு நாங்கள் சுத்தமாயிருந்து அல்லாவுக்கு முன்னால மன்றாடலாம். யா அல்லாஹ், உனக்கு மாத்தமாக நான் எதையும் செய்யல, உன்னுடைய பருதுகள் எதையும் நான் விடல, இப்பொழுது நீ உதவி செய்துதான் ஆகணும் என்று அல்லாஹிடத்தில் மன்றாடி கேட்கலாம். அந்த தைரியம் வர வேண்டும், அந்த துணிச்சல் வர வேண்டும். அல்லாஹுடைய உதவி வந்துவிட்டது என்றால் உலகத்தில் உள்ள எந்த கொம்பனாலும் நம்மை அசைக்கவும் முடியாது. அது யாராக இருக்கலாம், எந்த வல்லரசாக இருக்கலாம், எந்த சுப்பவராக இருக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய உதவி வந்துவிட்டது என்றா எங்களை யாராலும் மிகைக்க முடியாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து விட்டான் என்றால் உங்களை எவராலும் மிகைக்க முடியாது, உங்களை யாராலும் வெல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் உதவி செய்வதை நிறுத்திவிட்டான் என்றால் அல்லாஹ் அல்லாமல் அல்லாஹ்வுக்கு பின்னால வேறு யாரால உதவி செய்யலாம்? இன்றைக்கு நாங்கள் யார் யார் உதவி செய்வார்கள் என்று நினைத்தோமோ அவன் கூட எங்களுக்கு துரோகம் பண்ணுகின்றான், அவன் கூட எங்களை ஏமாற்றுகின்றான். பகிரங்கமாக வந்து நாம் உங்களுக்கு அப்படி செய்வோம், நாம் இப்படி செய்வோம் என்று அவர்கள் கூறினவர்கள் கூட பின்னால போய் எங்களுக்கு எதிராக எத்தனையோ சதித்திட்டம் தீட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவர்கள் அவ்வாறு தான் செய்வார்கள். நாங்க முற்றிலும் அல்லாஹுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடந்து அல்லாஹிடத்தில் மன்றாடினோம் என்றால் அல்லாஹ் எங்கட மன்றாட்டங்களை எங்கட துஆக்களை வீணாக்க மாட்டான். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, ஹதரத் சாஜிபுன் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படைக்கு ஒரு லெட்டரை எழுதுகின்றார்கள், பொருத்தமான ஒரு லெட்டர். ஹதரத் சாஜிக்கு எழுதுகின்றார்கள், சாஜ், உங்களுடைய படையை எதிரிகள் வந்து தாக்குவதை விட எனக்கு பயங்கரமானது, எனக்கு ரொம்ப கவலையானது, நான் ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயம், உங்களோட உள்ள இஸ்லாமிய சகோதரர்களுடைய பாவங்களை எப்பொழுது அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவார்களோ, குற்றம் செய்ய துணிந்து விடுவார்களோ, அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹுடைய உதவியிலிருந்து தூரமாக்கப்பட்டு விடுவார்கள். சாத், நீங்க நல்ல ஞாபகம் வைங்க, அல்லாஹுடைய உதவி எப்ப வருமண்டா, முஸ்லீம்களுக்கு எப்பொழுது வருமண்டா? முஸ்லீம்கள் பாவங்களை விட்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி விட்டார்கள் என்றால் அல்லாஹுடைய உதவி வருமே தவிர, நீங்களும் பாவம் செய்றீங்க, அவங்களும் பாவம் செய்றாங்க, நீங்களும் தவறு செய்றீங்க, அவர்களும் தவறு செய்றாங்க. இப்ப வெற்றி ஆயுதத்திற்கும் ஆயுதத்துக்குமே தவிர ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் அல்ல, ஈமானுக்கும் குஃப்ருக்கும் மத்தியில் அல்ல. அல்லாஹ் ஈமான் உடையவர்களுக்கு ஹக்கில் உள்ளவர்களுக்கு எப்பொழுது உதவி செய்வான் என்றால் ஹக்கிலே உள்ளவர்கள் ஹக்குடைய அடிப்படையில் உண்மையான முறையில் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி வரும். அதனால ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு எழுதுகின்றார்கள், சாஜிபு நபி வக்காஸ் ரழியல்லாஹு அவர்களுக்கு, சாத், உங்களுடன் இருக்கக்கூடிய இஸ்லாமிய படையுடைய விடயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க, அவர்களின் மூலமாக எந்த வகையான பாவமும் குற்றமும் நடந்து விடாமல் இருப்பதற்கு நீங்க உத்தரவாதம் தாங்க, அந்த நேரத்தில் அல்லாஹுடைய உதவி வரும் என்று சொன்னார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ரோமர்களுடன் ஒரு சண்டை நடக்குது. இஸ்லாமியர்களுக்கும் ரோமர்களுக்கும் மத்தியில ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்து அதில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி, ரோமர்களுக்கு தோல்வி. ரோமர்கள் தோல்வியுடன் திரும்பி வருகின்றார்கள். வந்து அந்த நாட்டுடைய மன்னர், ஹெரக்கில் மன்னர் கேட்கின்றான், தோற்று போனவர்களை பார்த்து, அலைசு பஷரம் மிஸ்ரக்கும், நீங்க யுத்தம் செய்த மலக்குமார்களுடைய மனிதர்களுடைய, நீங்க உங்களை போன்ற மனிதர்களுடன் தான் யுத்தம் செய்வீங்க, அலைசு பஷரம் மிஸ்ரக்கும், நீங்க யுத்தம் செய்தது உங்களை போன்ற மனிதர்கள் அல்லவா? ஆம், மனிதர்கள் தான். கேட்டாங்க, நீங்க அதிகமா, ஹம் அக்சர் அல்லது அவர்கள் எண்ணிக்கை இலப்படையில் அதிகமா? சொன்னாங்க அவர்களை விட பண்படைக்கு நாங்க அதிகம், அவர்களை விட பண்படைக்கு நாங்க அதிகம். இப்பொழுது ஹெரக்கல் மன்னர் கேட்கின்றார், உங்களோட யுத்தம் செய்தவங்க மனிதர்கள் என்றீங்க, உங்களுடைய படை அவர்களை விட பன்மடங்கு அதிகம் என்று இருக்கிறீங்க, ஃபமா பாலுக்கும் தன் ஹதிமூன் அப்படின்னா நீங்க ஏன் தோட்டு போனீங்க, நீங்க ஏன் தோத்தீங்கன்னு கேட்ட நேரத்தில் அவர்களில் யாரும் பதில் சொல்லல. அந்த சபையிலிருந்து முதிர்ந்த ஒரு ஆள் எழும்பினாரு, தலைவர் அரசர் அவர்களே நான் பதில் கூறுகின்றேன். அவர் எழும்பி பதில் கூறுகின்றார், ஏன் எங்கட உங்களுக்கு தோல்வி, அவங்களோட உங்களுக்கு வெற்றி? இப்பொழுது அவர் கூறுகின்றார், எங்கட உங்க இரவு வேலையில மதுபானத்தை அருந்துவாங்க, அவர்கள் இரவு வேலையில முசல்லால சஃப்ல இருந்து கொண்டு அல்லாஹுவை வணங்குவாங்க. எந்த அளவுக்கு ஒரு மாற்று மதத்துடைய பெரிய அறிவாளி இஸ்லாமியர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது எழுதுவார், ருஹ்பானுன் பில்லைல் ஃபுர்சானுன் பின்னஹார், பகல் வேலையில குதிரை வீரர்களாக இருப்பாங்க, இரவு வேலையில மந்தாடி அழக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்பொழுது அவர் கூறுகின்றார், இரவெல்லாம் அவர்கள் சஜ்தாவுல வீழ்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்க, அவர்களில் சிலர் பகல் வேலைகள்ல நோன்பு கூட பிடிப்பாங்க. அது மாத்திரமல்ல, மின் அஜ்லி அன்னஹும் யத்நாஸஃபூன பைனஹும், அவர்களுக்கு மத்தியில ரொம்ப நீதமா நேர்மையா நடப்பாங்க. அவர்களில் ஒரு தலைவனுடைய மகன் தவறு செய்து விட்டாலும் அந்த மகனை தண்டிப்பதற்கு பயப்பட மாட்டாங்க, நீதமா நடப்பார்கள், நேர்மையா நடப்பார்கள், உண்மையா நடப்பார்கள், நியாயமா நடப்பார்கள். அதற்கு மாற்றமாக நாங்க நஷரபுல் ஹமர் மதுவை அருந்து கொண்டோம், வனசினி விபச்சாரம் செய்கின்றோம், வனன் கொதுல் ஆகத் கொடுத்த ஒப்பந்தத்தை மாறுகின்றோம், மீறுகின்றோம், ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக நடக்குகின்றோம், பொய் கூறுகின்றோம், மோசடி செய்கின்றோம் என்று சொன்ன வேலையில் அந்த ஹெரக்கல் மன்னன் சொன்னார், அல் ஆன் அந்த சதத்தனி, நீங்க தான் எனக்கு உண்மையை சொல்லிட்டீங்க. முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்ததற்கு காரணம் அவர்களுடைய நேர்மை, அவர்களுடைய தூய்மை, அவர்களுடைய உண்மை. எங்களுக்கு தோல்வி கிடைத்ததற்குரிய காரணம் எங்கள்கிட்ட நேர்மை இல்லை, எங்கள்கிட்ட உண்மை இல்லை என்று அந்த அரசர் அன்று சொன்னார். அல்லாஹ் மன்னிக்கோனும், கிட்டத்தட்ட அநேகமானவர்களுடைய இஸ்லாமியர்களுடைய நிலையும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன் இந்த எங்களுக்கு தோல்வி, ஏன் எங்களை பேச்சு எடுப்படுதில்லை? மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அநேகமானவர்கள்ட்ட தூய்மையோ உண்மையோ இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது பற்றோ நபியுடைய சுன்னாவின் மீது விருப்பமோ இல்ல, ஏதோ ஒரு அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரச்சனை வரும்போது மட்டும் எல்லாருமா சேர்ந்து ஒட்டுமொத்தமா, ஏன் இந்த பிரச்சனை எதனால வருது, இதற்கென்ன நாங்க முடிவெடுக்கணும், வெறும் மீடியாக்கள்ல வெறும் ஊடகங்கள்ல அறிக்கைகளை விடுறதுனால எழுதுறதுனால அல்ல, முதல்ல எங்கட வாழ்க்கையில வரணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை பார்த்து சந்தோஷப்படுற அளவுல நாங்க உண்மையானவர்களாக வாழணும். எங்களோட வாழ்க்கையில எங்களுடைய நடை உடை பாவனைகள்ல, எங்களோட கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள்ல, நம்முடைய நடவடிக்கைகள்ல இஸ்லாமிய அந்த விழுமியங்கள், இஸ்லாமிய சட்டதிட்டங்கள், அல்லாஹுடைய உத்தரவுகள் அங்கே வெளியாகணும். இதை பார்த்துத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்வான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால இரண்டாவது விடயம், நமக்கு மத்தியிலே உள்ள எல்லா வகையான ரகசியமான மறைமுகமான பகிரங்கமான எல்லா வகையான பாவங்களுக்கும் முட்டுப்புள்ளி வைத்துவிட்டு தௌபா செய்துவிட்டு இஸ்திக்பார் செய்துவிட்டு அல்லாஹிடத்தில் மன்றாடினோம் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய கரங்களை வெறும் கரங்களாக ஆக்க மாட்டான். அதோட இன்னும் ஒரு விடயம், கஷப்பான உண்மை, நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், சமீப காலத்தில் ஏற்படக்கூடிய சில சின்ன சின்ன விடயங்கள் பெரிதுபடுத்தப்படுகின்றது என்னால அல்லது எங்களால, நாங்க தான் உடனடியா பெரிசாக்கிற, யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது, யார் அனுப்பினது, எவர் அனுப்பினது, எங்கிருந்து வந்தது, அது உண்மையா பொய்யா, அதை பார்க்க நேரம் இல்ல, உடனடியா ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. அதுலயும் அவர் கீழே ஒரு குறிப்பு, அஞ்சு பேருக்கு அனுப்புங்க, பத்து பேருக்கு அனுப்புங்க, உங்களுக்கு அது கிடைக்கும், உங்களுக்கு இது கிடைக்கும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இதெல்லாம் தவறான ஒன்று. எந்த இமெயில் வந்தாலும் சரி, எந்த எஸ்எம்எஸ் வந்தாலும் சரி, முதல்ல அதனுடைய நம்பகத்தன்மை என்ன, அதனுடைய உண்மை என்ன, அது நடந்ததா இல்லையா, இதை அனுப்புறதுனால் என்ன பார தூரம். மேலான பெரியார்களே, சகோர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வந்துச்சு. 2034 முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை இத்தனையோ இத்தனையோ வீதம் வந்துடும், எனக்கு சரியா நினைவில்லை, அதனால நாங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், எங்களோட உங்களும் உடனடி அனுப்புறது, அதுக்கு நாங்க அனுப்பணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னமும் உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் ஹயாத்தோடு வாழ்வார்கள் போல, இதற்கு பின்னால நாங்க மட்டும்தான் குழந்தைகளை பெற்றெடுப்போம், அவங்க யாரும் பெறமாட்டாங்க என்பதை மாதிரி எவனாவது ஒருவன் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பினா உடனடியா நாங்க பாக்கிறல்ல, அத உடனடியா நாங்க தான் அதை ஃபோர்வர்ட் பண்ற. இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம், ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால எங்களோட நாட்டுடைய ஒரு பெண்மணி, அந்த ரிசானா நஃபியக் என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அந்த பெண்மணி செய்த தவறுக்கு அது ப்ரூவ் பண்ணப்பட்ட, நான் அதை பத்தி பேச வரல, செஞ்சது சரியா பிழையாண்டு பேசுறதுக்கு வரல, அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டதற்குரிய மிக முக்கியமான காரணம், அந்த பெண்ணுடைய இந்த விடயங்களில் நேரடியாக ஈடுபட்ட அந்த மிக முக்கியமான ஒரு சகோதரர் எங்கள்கிட்ட நேரடியா சொன்னாரு, அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு 3 தினங்களுக்கு முன்னால எந்த குழந்தையை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டதோ அந்த குழந்தையுடைய தந்தைக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வருது, அதாவது உங்களோட பிள்ளையை கொன்றதாக சொல்லப்படக்கூடிய அந்த குற்றவாளி பெண், அவளுக்கு இன்னும் 3 நாள்ல விடுதலை கிடைக்க போகுது, இந்த 3 நாள் அவள் விடுதலை பெற்றிடுவாள், அவள் வெளியில வந்து விடுவாள் என்ற ஒரு எஸ்எம்எஸ் அந்த பிள்ளையுடைய பாப்பாவுக்கு கிடைத்தவுடன் அவர் கொதித்து நிற்கிறாரு. அவர் அரபியில சொல்லிக்கிறார், மணில் ஹைபார், யார் அந்த கழுத, யார் என்னுடைய புள்ளைய கொண்டவளுக்கு மன்னிப்பு கொடுக்கலாம். அவர் சொல்லிக்கிறாரு, சவுதியுடைய அரசர் வந்து என்கிட்ட கேட்டா கூட நான் அவளை மன்னிக்க மாட்டேன். அதற்கு பின்னால்தான் அவருக்கு கோபம் தலைக்கேறி அதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கு அவசர அவசரமா செய்தி அனுப்பி இந்த குற்றவாளியாக அவர்கள் கருதிய அந்த பெண்ணுக்கு தண்டனைய கொடுங்காண்டு, நீங்க எல்லாம் படிச்சுப்பீங்க, 2-3 நாளைக்கு முன்னால செய்தி வருது அவக்கு விடுதலை, 3 நாளைக்கு பின்னால செய்தி வருது அவக்கு மரண தண்டனை நிறைவேற்றிட்டாங்களாம், ஒரே ஒரு எஸ்எம்எஸ். சிலவேளை அவள் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம், அல்லாஹ் நாடி இருந்தால், ஆனால் தவறாக அனுப்பப்பட்ட ஒரு எஸ்எம்எஸ் அந்த பிள்ளையுடைய பாப்பா அவனுக்கு ஆத்திரம் கூடுகின்றது, அவருக்கு கோபம் அதிகமாகின்றது. யாரு எப்படி அந்த பிள்ளைய மன்னிப்பாங்க, அந்த பெண் எப்படி மன்னிப்பாங்க, நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அவர் உறுதியாக இருந்து மேலிடத்திற்கு அவர் போஸ்ட் பண்ணுகின்றார், இதற்கு மேல நீங்கள் லேட் பண்ண கூடாது, அவளுக்கு தண்டனை அவசரமா கொடுத்திருங்காண்டு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது போன்ற எத்தனையோ விளைவுகள் நடக்குகின்றது சமீப காலத்தில் உள்ள இந்த எஸ்எம்எஸ் மூலமாக. அதனால தயவு செய்து, அதுல ஒரு சிலர் வியாபாரத்திற்காக வேண்டி செய்வாங்க, நீங்க 5 அனுப்புங்க, நீங்க 10 அனுப்புங்க, அதனால் அவர்கள் சம்பாதிப்பாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, எந்த செய்தியாக இருக்கலாம், முதல்ல அந்த செய்தியை ஆராயுங்க, இந்த செய்தியில நம்பகத்தன்மை இருக்குதா, இந்த செய்தியில உண்மையா, இந்த செய்தி போனால் இஸ்லாமிய சமூகத்திற்கு லாபமா நஷ்டமா முதல்ல யோசிங்க. உங்களுக்கு படுதி இல்லையா, ஊரில் உள்ள சமூகத்தில் உள்ள முக்கியமான ஒரு ஆளின் அல்லது ஒரு அறிஞர்கிட்ட கேளுங்க, இப்படி ஒன்று வந்து இது அனுப்பலாமா கூடாதா. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதன் இந்த விஷயத்துல நாங்க ரொம்ப கவனமாக இருப்பதுடன் அதைவிட ஆக முக்கியம், பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள அதிகமானவர்கள் மாஷா அல்லாஹ் எங்களை பற்றி நல்லெண்ணம் வச்சிருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் எங்களை பத்தி எதிராக பேசுறாங்களோ அதே பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள பலர்கள் அவர்களை கூட ஏசுகின்றார்கள், அவர்களை கூட திட்டுகின்றார்கள், அவர்களுக்கு மூளை இல்லை அதனால் இப்படி பேசுகின்றார்கள் என்று கூறக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அதனால ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகத்தை நாங்கள் தவறாக நினைக்க கூடாது, மாற்றமாக அவர்களுக்கு இஸ்லாத்தை விளங்க வைக்கணும். எப்படி விளங்க வைக்கிற, எங்கட பயானால அல்ல, எங்கட பேச்சுக்களால அல்ல, எங்கட எழுத்துக்களால அல்ல, நாங்க விளங்க வைக்கிற ஆகப்பெரிய ஆயுதம் நாங்கள் அவர்களுடன் நடக்கக்கூடிய முறை, நாம் அவர்களுடன் பழகிற முறை, நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளின் மூலமா, எங்க கடையில யாராவது ஒரு ஆள் வேலை செய்கின்றாரா, எங்களால முடியுமான அளவு நாங்கள் அவர்களுடன் அன்பாக பண்பாக அகலாக்குடன் நடந்து கொள்வோம். எங்கட மகனுடன் ஒரு நுண் முஸ்லிம் படிக்கிறாரு, அவர் கஷ்டப்பட்டவரா பரவாயில்லை, எங்கட மகனு ஷூ வாங்கும் போது அவருக்கும் ஷூவை வாங்கி கொடுப்போம், எங்கட மகளுக்கு பேக் வாங்கும் போது அவருக்கும் ஒரு பேக் வாங்கி கொடுப்போம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆட்டா ஊட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய சகோதரர்கள். ஒருவர் உண்மையில விளங்குது அவர் கஷ்டம், ஆனால் அவரால் பணம் கொடுத்து போக முடியாது, பரவாயில்லை வாங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகின்றோம், இலவசமாக ஒரு கிலோமீட்டர் கூட்டிக் கொண்டு போன என்ன குறையும். ஒரு ஆள் மருந்து வாங்குறதுக்கு வசதி இல்லை, பார்மசிக்கு முன்னால வந்து நின்று கொண்டிருக்கிறார். இதுல பொய்யானவர்களும் இருப்பார்கள், நான் இல்லை என்று சொல்லல, ஆனால் சில உண்மையில மருந்து வாங்க கூட வசதி இல்லை, இன்ஜெக்ஷன் கூட வாங்க வசதி இல்லை, பால் பக்கெட் வாங்க கூட வசதி இல்லை, பால் பவுடர் கூட வாங்க வசதி இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அவர்களுக்கு அந்தந்த நேரங்கள்ல நாங்க போய் ஹெல்ப் பண்ணுகின்றோம், நாங்க உதவி செய்கின்றோம். இதெல்லாம் காலமெல்லாம் மறக்க மாட்டாங்க. ஒரு புள்ளைக்கு இவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன், இவங்க வந்து பால் பவுடர் வாங்கி தந்தாங்க, இவங்க ஷூ வாங்கி தந்தாங்க, இவங்க பேக் வாங்கி தந்தாங்க, இவங்க அதாவது புக் வாங்கி தந்தாங்க. இந்த அளவுக்கு இந்தியாவில் சூரத் என்று சொல்லக்கூடிய ஊரில் ஆட்டா ஓட்டக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுக்குள்ள ஒரு முடிவெடுத்தாங்க. என்ன, நாங்க மாதத்துல 30 நாள் என்றா ஒரு ஆள் முடிவெடுத்தாரு, ஒரு நாளைக்கு நான் ஃப்ரீயா ஆட்டா ஓட்டுறது, 29 நாள் பணத்துக்கு நான் ஆட்டா ஓட்டுறது, ஒரே ஒரு நாள் நான் ஃப்ரீயா ஆட்டா ஓட்டுறேன். அவர் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள், இன்னும் ஒரு ஆள் சொன்னாரு நானும் மாதத்தில் ஒரு நாள், இன்னும் ஒரு ஆள் சொன்னாரு மாதத்தில் நானும் ஒரு நாள். இப்ப மாஷால்ல எப்படி ஆகிருச்சுன்னா, முழு மாதத்துல யாராவது ஒருவர் அந்த சிட்டியில இருப்பாரு, இலவசமாக ஆட்டா ஓட்டுகின்றார், யாரு வந்தாலும் சரி அவரை நான் இலவசமாக கொண்டு போய் விடுவேன். ஏன் மேலான பெரியார்களே, சகோர்களே, எங்களை பற்றி நல்ல எண்ணம் ஏற்படணும், எங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் ஏற்படணும். 29 நாள் சம்பாதிக்கிறோம், ஒரு நாள் சம்பாத்தியம் முழு நாள் அல்ல, ஒரு அரைநாள் சம்பாத்தியம், ஒரு கால்நாள் சம்பாத்தியம், அதை சமூக சேவைக்காக வேண்டி விட்டுவிட்டோம் என்றால் எங்களை பற்றி உண்டான நல்லெண்ணங்கள் ஏற்படும். எங்களோட எவ்வளவு நுண்முஸ்லிம் மாணவர்கள் படிக்கிறாங்க, எங்களோட நிறைய வெளிநாட்டு பயணங்கள் போறாங்க, அந்த பயணங்கள்ல மாற்று மதத்தவர்கள் எங்கட பிசினஸ்ல ஏதாவது ஒரு அடிப்படையில சம்பந்தப்பட்டா அவங்களோட நாங்க எப்படி நடக்கிறோம், பிரயாணத்தில் எப்படி நடக்கிறோம், வியாபாரத்தில் எப்படி நடக்கிறோம், கான்பரன்ஸ்ல எப்படி நடக்குகின்றோம், கிளாஸ்கள் எப்படி நடக்குகின்றோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதன் மூலம் இஸ்லாத் அவர்களுக்கு விளங்க வைக்கலாம். அதில் ஆக முக்கியம் அவர்களுடைய பாஷையை நாங்க படிக்கணும், பாஷை தெரியாது, அதுவும் ஒரு வகையான விரோதத்தை தோற்றுவித்து இருக்கின்றது. அதனால எங்களுக்கு பாஷை தெரியாததுனால அவர்களுக்கு சரியா விளங்கப்படுத்த முடியல, அவர்களுடன் சரியா பேச முடியல. அழகாக எல்லா விடயத்தை சொன்னதற்கு பின்னால சொல்லுவாங்க, ஆ நாங்க நினைச்சோம் ஒரு மாதிரி, ஆ இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க சொல்றது தான் உண்மை என்று கூடக்கூடிய நிறைய சகோதரர்கள் இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் அவர்களுடன் இன்னும் நெருக்கமாக பழகணும். ஒரு சிலர் கொஞ்சம் வித்தியாசமா முரட்டுத்தனமா நடந்தாலும் ஒட்டுமொத்த சமூகம் அவ்வாறு அல்ல, அவர்களுடன் அந்நியமா, அவர்களுடன் அன்பாக, அவர்களுடன் இரக்கமாக, அவர்களுடன் அகலாக்குடன் நாங்கள் நடந்து கொள்வதுடன் இறுதியாக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் யாரும் நிராசையாகிறல்ல, அல்லது எந்த விஷயம் சின்ன விஷயத்தை சின்னதா விடணும். சென்ற கிழமை இந்த நேரத்தில் எங்களுக்கு அதிகமானவங்க பெரிய டென்ஷன், ஞாயிற்றுக்கிழமை ஒன்று நடக்க போகுது, அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், ஓ பாண்டு சொல்லி எங்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் இருந்தாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையுடைய நிகழ்வு எப்படி நடந்து முடிந்தது? நாங்கள் சின்ன விஷயத்தை சின்னதா எடுக்கணும், சின்ன சின்ன விடயங்களை அத மலை மாதிரி அதை பெருசா எடுத்துக்கொண்டு அதை பத்தியே பேச்சு, அதை பத்தியே கதை, ஒரே நாங்க தான் பெருசாக்கி விடக்கூடாது. சர்வசாதாரணம், இடையிடையே சின்ன சின்ன விடயங்கள் நடக்கும், அதெல்லாம் சகஜமப்பா, அது சாதாரணமப்பா, அதை பெருசுப்படுத்தாதீங்க, அதை அப்படி இப்படி இந்த கை கால்கள் வச்சு பேசாதீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சின்ன விடயங்களை சிறிதாக எடுப்பதுடன் நாங்கள் அத்துணை பேர்களும் அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையாகிறல்ல, அல்லாஹ் எங்களை எப்படி கையுட மாட்டான், எங்கட அமல்கள் வீணாகாது, எங்கட தொழுகைகள் வீணாகாது, எங்கட நோன்புகள் வீணாகாது, நாங்கள் குனூத்தில் ஓதுற துவாக்கள் நிச்சயமாக வீணாகாது. முதல்ல நாங்க நம்பணும், எங்கட எந்த நல்ல அமலையும் எங்கட சதக்காக்களையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். முதல்ல நாங்க உறுதி கொள்ளணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால கடந்த காலத்துல எவ்வாறு அமல் இபாதத் வணக்கங்கள் ரகசியமான முறையில சதக்காக்கள் நோன்பு பிடிக்கிறது, இவைகளை தொடர்ந்து செய்யறது, இதை நாங்க நம்புறது, இதை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான், அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் என்ற அந்த உறுதியான எண்ணத்துடன் மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, முன்மாதிரியானவர்களாக வாழ்வோம், உதாரண புருஷர்களாக வாழ்வோம். முஸ்லிம்கள் என்றா இப்படித்தான் இருக்கணும், இஸ்லாமியர்கள் என்றா இப்படித்தான் வாழணும் என்று அவர்கள் கூறக்கூடிய அடிப்படையில் நம்முடைய கரடு முரடான அல்லது நம்முடைய கடினமான போக்கை விட்டுவிட்டு மிருதுவாக சொப்டாக இலகுவாக அன்பாக அவர்களுடன் நாங்கள் பழகினோம் என்றா எங்களை பற்றி உண்டான மீதமுள்ள தப்ப அபிப்பிராயங்கள் கூட நாளடைவில் காலப்போக்கில் குறைந்துவிடும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் அச்சமற்று பயமற்று வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. விசேஷமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய அத்துணை மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. விசேஷமாக உன்னை ஏற்று வாழக்கூடிய, உன்னை நம்பி வாழக்கூடிய இந்த கலிமா சொன்னவர்களை யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக, அவர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக, உடைமைகளை பாதுகாப்பாயாக, பெண்களுடைய மானங்களை பாதுகாப்பாயாக. விசேஷமாக எதேது இஸ்லாமிய சின்னமாக இருக்கின்றதோ, அடையாளமாக இருக்கின்றதோ, அதற்கு எந்த பங்கமும் வந்துவிடாமலையா அல்லாஹ், மௌத்து வரைக்கும் இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமிய சுன்னாவுடைய அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லா சாதகமான வழிவகைகளையும் ஏற்படுத்தி தந்திருவாயாக. ரப்பே ரஹ்மானே, நம் அனைவருக்குரிய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துக்கு யா அர்ஹமர் ரஹீமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.